நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் ஜான்.
வணக்கம் ரைசல்.
இப்ப ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவில் தலபான் அமைப்பின் கையில் ஆப்கானிஸ்தான் வந்திருந்தாலும் கூட, இந்த ISISK அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு வந்து இப்ப அமெரிக்க படைகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தினதாக நாம செய்திகளில் வாஸ்தவம் இல்லையா? இப்ப அந்த அமைப்பை பற்றி பேசும்போது, இந்த அமைப்பு வந்து எப்போது துவங்கப்பட்டது, யார் துவக்கினாங்க, யார் யாரெல்லாம் இந்த இதில் இந்த அமைப்பில் வந்து உறுப்பினர்களாக சேர்ந்தாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
அமரிசல், இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அப்படிங்கிறதா ISIS அப்படின்னு நம்ம சுருக்கமாக அழைக்கிறோம். இப்போ வந்து இவங்க ISISK, அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா, அந்த அமைப்புடைய கொரோசான் ப்ராவின்ஸ், கொரோசான் தேசம் அப்படிங்கிற அதனுடைய துணை அமைப்பு. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஆப்கானிஸ்தான், இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், தஜிகிஸ்தான், மத்திய ஆசியாவில் உள்ள மற்ற சில சுற்றி உள்ள சில பகுதிகள், இதையெல்லாம் சேர்த்து ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்டகால நோக்கம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2015 ஜனவரியில் தான் அவங்க தங்களுடைய அமைப்பை வெளி உலகத்துக்கு அறிவித்தாங்க. தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான், அதில் அந்த அமைப்பிலிருந்து ஹஃபீஸ் சயீத் கான் அப்படிங்கிற வந்து தலைவராக அறிவித்தாங்க. ஆப்கான் தாலிபான்லேருந்து அப்துல் ராஃப் அலிசா அப்படிங்கிறவரை துணை தலைவராக அவங்க அறிவித்தாங்க. ஆனால் அலிசா வந்து அடுத்த மாதமே வந்து அமெரிக்க படையினரால் கொல்லப்பட்டார். ஹஃபீஸ் சயீத் கான் வந்து அடுத்த வருஷம் 2016 வந்து அமெரிக்க படையினரால் கொல்லப்பட்டாங்க. இப்போ வந்து 2020 ஏப்ரல் மாதத்துலேருந்து சஹாப் அல் முஹஜீர் அப்படிங்கிறவர் தான் இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா கொரோசான் ப்ராவின்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு தலைவராக இருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லா கிராமங்களில் அடிப்படையாக இருக்கிற அந்த ரூரல் ஏரியாஸில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு இஸ்லாமிய நாடை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்கலைக்கழகங்களில் வந்து மாணவர்கள்ட்ட போய் அவங்க வந்து இதை பிரச்சாரம் பண்ணாங்க. காபூல் பல்கலைக்கழக மாணவர்கள்ட்ட வந்து இந்த அவங்க இஸ்லாமிய சட்டம் அப்படின்லாம் சொல்லி பாடமெல்லாம் இருக்கும்ல, அப்போ அந்த மாணவர்கள் வந்து இந்த ISISK அதில் வந்து நாங்கள் அவங்களுடைய கொள்கையில் நாங்கள் பிடிப்பாக இருக்கோம்னு சொல்லிட்டு உறுதியெடுத்த தருணமெல்லாம் உண்டு. அவங்க பாகிஸ்தானில் நிறைய மதரசாக்கள் இருக்கும்ல, 100க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்க. மசூதிகள் அங்கே ஒரு கிட்டத்தட்ட 150 மசூதிகள் போல் அவங்களுடைய அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ முக்கியமாக தலிபான்கள் அமைப்பிலிருந்து வெளியேறாங்கல்ல, அவங்க ஒரு தலைவரை, லோக்கல் தலைவரை பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு போர் செஞ்சு அதில் தோற்று போயிருக்கலாம். இப்போ அந்த மாதிரி தலிபான்லேருந்து வெளியே வந்த ஆட்களெல்லாம் அவங்க கூட்டி, ஸோ அதனால தான் தலிபான்களை எதிர்த்தும், இப்போ அமெரிக்க படையினரை எதிர்த்தும் இவங்க இன்றைக்கு அவங்களுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் இதுக்கு காரணம் ரைசல்.
இப்போ ISISK அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு வந்து லகுவாக வளர முடியாது தானே? இவங்க எப்படி வந்து வளர்ந்தாங்க, இந்தளவு பெருசானாங்க, என்னென்ன செயல்களில் எல்லாம் இவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லுங்களேன் ஜான்.
நான் சொன்னேன் இல்லையா, 2015 ஜனவரி மாதம் தான் அவங்க உலகுக்கு அவங்க வெளி அமைப்பை அறிவித்தாங்க. அடுத்த மாதமே ஒரு தலைவர் இறந்துடுறாரு, அவங்க கொல்லப்படுறாரு. அப்போ வந்து ஜூன் மாதத்தில் அவங்க நங்கர்ஹார் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தை வந்து தலிபான்களை எதிர்த்து அவங்க போராடுறாங்க, வெற்றியும் பெற்றுடுறாங்க. ISISK வந்து யாரெல்லாம் எதிர்த்து போராட வேண்டி இருந்துச்சு அப்படின்னா, தலிபான்களை எதிர்த்து போராட வேண்டி இருந்துச்சு. அப்போ இருந்த ஆப்கான் ஆர்மி இருக்குல்ல, அந்த ஆப்கானிய படையினர் அவங்கள எதிர்த்து போராட வேண்டியிருந்துச்சு. அவங்கள சப்போர்ட் பண்ண அமெரிக்கா மற்றும் நேச நாடுகளுடைய படை இருக்கு இல்லையா, அதையும் எதிர்த்து அவங்க போராட வேண்டியிருந்துச்சு. இதையெல்லாம் எதிர்த்தும் கூட நங்கர்ஹார் மாகாணத்தை ஒட்டி ஹெல்மண்ட், ஃபாரா அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் அவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்க தங்களுக்குள்ளே ஒரு ஒரு ரேடியோ வானொலி சேவை வைத்து கொள்ளுகிற அளவுக்கு அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் 2016 வந்து நங்கர்ஹாரை வந்து அவங்க கையை விட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த எதிரிகளில் தாலிபான்கள், ஆப்கானிய ஆர்மி எல்லாம் சேர்த்து அவங்கள வந்து அடிச்சிடுறாங்க. அப்போ 2015 2500 பேருக்கு மேலே இருந்த ISISK போராளிகள் 2017 வந்து ஒரு 1000க்கும் குறைவாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீர்லேருந்து சில பேர் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, தாக்குதல்களை வந்து ரொம்ப தொடர்றாங்க. 2018 ஜலலாபாத்தில் வந்து சேவ் த சில்ட்ரன் அப்படின்னு ஒரு என்ஜிஓ வேலை செய்கிறாங்க. அந்த சேவ் த சில்ட்ரன் அலுவலகத்துக்கு போய் வெடிகுண்டு போடுறாங்க, அதில் 6 பேர் இறந்து போகிறாங்க, 27 பேர் வந்து காயமிடுறாங்க. 2019 வந்து காபூலில் வந்து இந்த ஷியா பிரிவினர் அவங்களுடைய திருமணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துகிட்ருக்கு, அந்த திருமணத்துக்கு உள்ளர போய் ஒரு சுயிசைடல் பாம்பர், தற்கொலை குண்டுதாரின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க போயிட்டு அந்த திருமணத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஆடி சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே குண்டு வெடித்து வந்து 92 பேர் இறந்து போகிறாங்க, கிட்டத்தட்ட 140 பேர் காயமிடுறாங்க. அது 2019 2020 காபூலில் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவமனை, அங்கே வந்து போய் குண்டு போடுறாங்க. அங்கே இருந்த தாய்மார்கள், ப்ரெக்னென்ட் விமன், அங்கே நர்சஸ், பிறந்த குழந்தைகள் அவங்க உட்பட ஒரு 16 பேர் வந்து இறந்து போகிறாங்க. அதை தொடர்ந்து வந்து அந்த ஷியா பிரிவினர் ஒரு குஸ்குனார் பகுதி அப்படின்னு ஒரு சொல்லி அதில் ஒரு சாவு வீடு, ஒரு அந்த சாவு வீட்டில் போய் அவங்க தாக்குதல் பண்ணும்போது சாவை அந்த அட்டன் பண்ண வந்த ஒரு 56 பேர் வந்து இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 148 பேர் காயமிடுறாங்க. அதோடு அவங்க நிற்கலை, அங்கே பக்கத்தில் வந்து ஒரு பள்ளி வளாகம் இருந்தது 2020, அதில் பள்ளி மாணாக்கர்களை வந்து குறிவச்சு அங்கே ஒரு 30 மாணாக்கர்கள் வந்து இறந்து போகிறாங்க. அப்புறம் காபூல் பல்கலைக்கழகத்தில் வந்து அதே 2020 குண்டு போடுறாங்க, அங்கே 32 மாணவர்கள் இறந்து போகிறாங்க, 50 பேர் காயமிடுறாங்க. இப்போ வந்து 2021 மார்ச் மாதம் பெண்கள் வந்து ஊடகவியலாளர்களாக இருக்கக்கூடாது, மீடியா பர்சன்ஸாக இன்டர்வியூலாம் எடுத்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 பெண்களை வந்து கொள்கிறாங்க. அப்புறம் 2021 மேல வந்து டஸ்தே பார்ச்சி பகுதி, அந்த பகுதியில் வந்து இந்த ஷியா பிரிவினர் இருக்கிற பள்ளி போய் குண்டு போடுறாங்க. அதில் 90 குழந்தைகள் இறந்து போகிறாங்க, 240 பேர் வந்து காயமிடுறாங்க. இதில் என்னன்னா ஒரு எல்லாருமே வந்து 11-15 வயது இருக்கிற இளம் மாணவிகள். அதுக்கப்புறம் வந்து ஈத் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிற அந்த ஷியா பிரிவினர் அங்கே போய் இப்போ ஒரு 12 பேர் இறந்து போகிறாங்க. அங்கே இருந்த குண்டு தாக்குதலில் 15 பேர் காயமிடுறாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ வந்து காபூலில் அந்த விமானப்படை தாக்குதல் நடந்தது. ரைசல்,
அடுத்து ஜான், மிக முக்கியமான கேள்வி இது. இப்போ வந்து தலபான்களை பொறுத்தளவில் அவர்கள் வந்து ஒரு சமயம் சார்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு. இப்போ ISISKங்கிற அமைப்பும் அதே மாதிரியான சமயம் சார்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு தான். பொதுவாக வந்து ஐடியாலஜிக்கலி வந்து ஒத்து போகிறவங்க சேர்ந்து போவாங்க தானே. இப்போ ரெண்டுமே வந்து சமயம் தொடர்பாக தீவிரவாத கொள்கைகளை கொண்டிருந்தால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதானே ஏற்க, ஏன் இவங்க வந்து மாறுபடுறாங்க, முட்டி மோதிக்கிறாங்க, ஏன் இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் இடையில் பகை நிலவுது அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
இது ஒரு சிறப்பான கேள்வி ரைசல். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு குழுக்களுமே, ரெண்டு அமைப்புகளுமே வந்து தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பு தான், சமயம் சார்ந்த தீவிரவாத அமைப்புன்னு. ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ISISK என்ன சொல்கிறாங்கன்னா, தலிபான்கள் சொல்கிற அந்த ஷரியா சட்ட நடவடிக்கைலாம் ரொம்ப லிபரலாக இருக்குது, அது இன்னும் கடுமையாக்கப்படணும். அவங்க வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போய்க்கிறாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஷரியா சட்டத்துக்கு எதிராக செயல்படுற பெண்கள், இந்த ஊடகவியலாளர்கள் சொன்னேன் இல்லையா, மீடியா பர்சன்ஸ், அவங்கள கொண்டாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்கணும், பெண்கள் அதிலெல்லாம் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த நான் சொன்னால ஏற்கனவே ஷியா பிரிவினரை தாக்குதல் பண்ணாங்க, அந்த திருமணத்தில் தாக்குதல் பண்ணாங்க, பள்ளிக்கூடத்தில் தாக்குதல் பண்ணாங்க. அது மாதிரி ஷரியா சட்ட நடவடிக்கை வந்து ரொம்ப கடுமையாக்கணும் அப்படின்னு தலிபான்களை விட ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு ISISK சொல்கிறாங்க. இன்னொன்று ரொம்ப அவங்கள கோபப்படுத்தினது என்ன அப்படின்னாக்க, அமெரிக்காவோட போய் பேச்சுவார்த்தையாக வெளிநாட்டு சக்தி எதுக்கு நம்மளை வந்து நம்மளை கட்டுப்படுத்தணும், தோஹாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, கத்தாரில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, அதெல்லாம் வந்து எங்களால் சகிச்சிக்க முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு தேசபக்தி உண்டா இல்லையா. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விமானப்படை இந்த வெடிகுண்டில் கூட வெளிநாட்டு சக்திகளுக்கு வந்து ரொம்ப அடிபணிஞ்சு அவங்களுக்கு வேலை செஞ்சு இப்போ வந்து நாட்டை விட்டே வந்து ஓடி போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெடிகுண்டு தாக்குதல் அவங்க பண்ணாங்க. தலிபான்களுக்கு வந்து நிச்சயமாக ISISK தலைவலி கொடுப்பாங்க. அமைதி வருமா, குழப்பம் இன்னும் அதிகரிக்குமா, என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலகமே வந்து பாருங்கள். இப்போ ரீசண்டாக ஒரு நேரத்து முந்தா நாள்லாம் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு இது ஆப்கானிஸ்தானில் எப்போ அமைதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைசல்,
மிக்க நன்றி ஜான், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல், நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.